அடிப்படை வேதாகம சத்தியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சகோதரர் சகரியாப்பனன் அவர்கள் வழங்கும் 27வது வேத பாடம், ஜெபிப்பதற்கு சரியான வழி.
One of the practices found
எல்லா மதங்களிலேயும் காணப்படுகிற ஒரு பழக்கம் என்னவென்றால் ஜெபம்.
There's no religion that doesn't teach prayer.
ஜெபத்தை போதிக்காத எந்த ஒரு மதமும் இல்லை. அது ஒரு மந்திரம் சொல்வதாக இருக்கலாம், வேண்டுதல் செய்களாக இருக்கலாம், பிரார்த்தனையாக இருக்கலாம். அது வழக்க பொதுவாக அது ஒரு உதவியை கேட்டு, தேவனிடத்திலிருந்து உதவியை கேட்டு கேட்பதாகும். இயேசுவும் அவர் ஜெபத்தை அவர் பயிற்சித்தார், பிரசங்கித்தார். சில சமயத்திலே முழு இரவையும் ஜெபத்திலே செலவிடுவார். அடிக்கடி அவர் தன்னந்தனியாக போய் அவர் ஜெபிப்பார். குறிப்பாக லூக்கா சுவிசேஷத்திலே நீங்கள் 4, 5, 6 அதிகாரங்களில் இப்படிப்பட்ட சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். அவர் தனியாக போய் அவர் ஜெபிப்பார். நாம் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகளை சொல்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அவர் ஜெபிக்கும் பொழுது சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு அவர்கள் ஒரு முறை ஆண்டவரத்தில் கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். நீர் ஜெபிப்பது போல நாங்கள் யாரும் ஜெபிப்பதை கேட்கவில்லை. நீர் ஜெபிக்கும் பொழுது அதுல ஒரு நெருக்கம் காணப்பட்டது. இன்றைக்கு ஜனங்கள் ஜபிக்கக்கூடிய அநேக ஜபங்கள் அது முறையான ஒரு ஜபமாக இருக்கிறது, ஒப்பிப்பதை போல இருக்கிறது. சில கிறிஸ்தவ தலைவர்கள் மேடலிருந்து ஜபிப்பார்கள், திடீரென்று அவர்கள் செயற்கையாக தங்களுடைய மொழியையும் தங்களுடைய சத்தத்தையும் மாற்றி தேவனுக்கு ஒரு லெக்சர் கொடுப்பது போல ஜபிக்கிறார்கள். ஆனால் இப்படித்தான் பரிசேயர்களும் தேவாலயத்திலே ஜபித்தார்கள். அது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லெக்சரை போல இருந்தது. அந்த நாட்களிலே மக்கள் ராஜா கருத்திலே போய் அவர் தலைகளை வணங்கி சில வாசகங்களை வாசிப்பார்கள். அப்படி இயேசு ஜபிக்கவில்லை. அவர் ஒரு அப்பாவிடத்தில் பிள்ளை பேசுவது போல ஜபித்தார். அவர் நம்மிடத்தில் என்ன கற்றுக் கொடுத்தார், அதே போல ஜபிக்க முடியாது கற்றுக் கொடுத்தார். நாம் ஜபிப்பதற்கு சிறந்த வழி என்னவென்றால், உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் எப்படி பேசுவார்களோ அது போல ஜபிக்க வேண்டும். பெற்றோராக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் அவர்கள் அப்பா மாட்ட பேச வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஒரு சத்தத்தினுடைய துணியை மாற்ற மாட்டார்கள். அவர்கள் மதிக்கிறார்கள், ஆனால் உடனடியாக ஜபிக்கிறார்கள். ஆகவே அங்கே உள்ள நெருக்கம் தான் முக்கியம். இந்த ஜபம் என்கிற விஷயம் வரும்பொழுது நெருக்கம் தான் முக்கியம். நாம் இயேசு தானாகவே இந்த பாடத்தில் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை பார்ப்பது நல்லது. ஏனென்றால் அவர் நமக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்த காரியம், நாம் சில தீவிரமான மாற்றங்களை செய்ய வேண்டி வர வேண்டும் நான் நம்புகிறேன். நாம் ஜபிக்கிற விதத்திலே நாம் வேண்டுமானால் அதை மாற்றிக்கொள்ள முடியும். நம்முடைய ஜபங்கள் திறமையானதா இருக்க வேண்டுமானால் அப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 5:16-18 வரை நாம் வாசிக்கிறோம். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் அது அதிகமான காரியங்களை சாதிக்கும் என்று பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமான்களா இருந்தால், நம்முடைய கடந்த வேத பாடங்களிலே நீதிமானா இருப்பது என்ன என்பதை நாம் சிந்தித்தோம். ஆகவே நீதிமானா இருப்பது போதாது, நாம் ஜபிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து ஜபிப்பது, நாம் ஜபத்தில் ஊக்கமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில நீதியுள்ளவர்களா இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும். சொல்ல போனால் இயேசு ஒரு காரியத்தை சொன்னார், நாம் எப்பொழுதுமே செய்ய வேண்டும் என்று உன்னை சொன்னார். அது என்னவென்றால் ஜபம். லூக்கா 18:1 புருஷர்கள் எப்பொழுதும் அவர்கள் ஜபிக்க வேண்டும், விட்டுவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்று இடவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டு உண்மைகளை அவர் ஜபத்தை ஜபம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவர் லூக்கா 11 சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன் அயலாகனத்திலே வருகிறான், எனக்கு ஆகாரம் வேண்டும் என்று கேட்கிறான். ஒரு நண்பன் அவன் வீட்டுக்கு வருகிறான், அவன் பக்கத்து வீட்டுக்காரத்திலே போய் தலை கதவை தட்டுகிறான். என்னுடைய நண்பன் வந்து விட்டான், எனக்கு அவனுக்கு கொடுப்பதற்கு ஆகாரம் இல்லை, தாரும் என்று சொல்லி விடாமல் கேட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னொரு உவமையை நாம் வாசிக்கிறோம், லூக்கா 18:6. ஒரு நீதிபதி இடத்திலே போய் அந்த ஒரு விதவை தன்னுடைய வேண்டுதலை கேட்கிறாள். இரண்டு உவமைகளுமே ஒன்றை சொல்லுகிறது, நாம் விட்டுவிடக் கூடாது, நாம் இதிலே விடாப்படியா இருக்க வேண்டும். ஆகவே நாம் ஜபம் பதில் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய விசுவாசமே சோதிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். ஏன் மீண்டும் ஆண்டவர் நம்ம இடத்திலே பார்த்து ஜபிக்க முடியாது சொன்னார், ஒரு முறை ஜபித்தால் போதாதா என்று கேட்கலாம். சொல்ல போனால் தேவன் நாம் ஜபிப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகள் எல்லாம் மறந்திருக்கிறார். ஒரு முறை கூட நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சொல்லவே தேவையில்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறார். மத்திய 6 சொல்கிறார், உங்களுடைய பரலோக தகப்பன் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கேட்பதற்கு முன்பதாகவே அதை அறிந்திருக்கிறார். ஆகவே ஒரு விதத்தில் சொல்லப்படாது, நீங்கள் அவர்கிட்ட கேட்கவே தேவையில்லை. ஆகவே ஜபம் என்பது தேவனுக்கு தகவல்களை தெரிவிப்பதற்காக அல்ல, அவருக்கு தெரியாத ஒன்றை தெரிவிப்பதற்காக அல்ல. அல்லது தேவையில் இருக்கிறவர் மீது மனதுருக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இல்ல. உங்களுக்கு ஏதோ அதிக மனதுருக்கம் இருப்பது போலவும் அவருக்கு இல்லாதது போலவும் இல்லை. அவர் மனதுருக்கம் உள்ளவராயிருந்தார். ஆகவே தன்னுடைய மகனை மன்னிப்பதற்காக அனுப்பினார். நீங்களும் அப்படி செய்யவில்லை, நானும் அப்படி செய்யவில்லை. ஆகவே அவரின் மீது தேவன் இருதயத்தை திருப்புவதற்காகவோ அல்லது தகவல் கொடுப்பதற்காகவோ அல்ல. ஜெபம் என்பது தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்ள முடியாத செய்யக்கூடிய காரியம். அது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்களை உள்ளாக இவ்வளவு காரியங்களை செய்கிறது, வெளியரங்கமாக செய்வதை காட்டிலும். ஏன் தொடர்ந்து ஜபத்தில் உறுதியாக தெரிவித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்? இது நமக்குள்ளாக ஏதோ ஒன்றை செய்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் வந்து பேசுகிறார்கள். எந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தனத்தில் வந்து பேசக்கூடாது என்கிறார். தேவனும் தம்முடைய பிள்ளைகள் தமிழத்தில் வந்து பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நான் பல புகார்களை கேட்டிருக்கிறேன். என்னுடைய பருவத்துக்கு வந்த பிள்ளைகள் இடத்துல வந்து பேசுவதில்லை என்று சொல்கிறார்கள். நம்முடைய பரலோக தகப்பனுக்கும் அதே போல ஒரு குறை இருக்கிறது. என்னுடைய அநேக பிள்ளைகள் இடத்துல வந்து பேசுவதில்லை. எனக்கு அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் என்னோடு கூட பேசுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் வந்தாலும் கூட இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் சொல்கிறார்கள், போய்விடுகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய உரையாடல் எல்லாம் எனக்கு இதை கொடுங்கள், எனக்கு அதை கொடுங்கள், எனக்கு அப்பா இதை கொடுங்கள், அம்மா இதை கொடுங்கள், அவ்வளவுதான், பேசி முடித்து போய்விட்டார்கள். அப்படியான நீங்கள் உங்களுடைய பிள்ளை இடத்துல ஏமாற்றம் அடைய மாட்டீங்களா? அதே போலதான் தேவனுடைய விஷயத்திலையும். தேவன் நம்முடைய தகப்பன், நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட முடியாது விரும்புகிறார். அது நமக்கு அநேக நன்மைகளை செய்யும். அவருக்கு வரக்கூடிய நன்மையை கட்டி நமக்கு அதிக நன்மையை செய்யும். மத்தேயு 6 ஆண்டவர் தெளிவாக ஜபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக இப்படித்தான் அதை சொல்கிறார். மத்தேயு 6 வாசிக்கிறோம். முதலாவதாக நம்மிடத்தில் அவர் சொன்னார் எப்படி ஜபிக்க கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார். இதை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் எப்படி ஜபிக்க கூடாது என்பதை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இயேசுவின் நாட்களிலே எல்லா விதமான மத சம்பந்தமான மக்களும் இருந்தார்கள். தேவாலயத்திலே அவர்கள் மதவாதிகளைப் போலவே ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். மற்ற குழுக்களிலே இன்றைக்கு மக்கள் ஜபிக்கிறார்கள். அதே போல தேவனுக்கென்று ஒரு பெரிய விரிவுரையை செய்கிறார்கள், ஒரு லெக்சர் கொடுக்கிறார்கள். இயேசு அப்படி இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் உண்மையாலுமே தேவனிடத்தில் ஜபிக்கவில்லை. அவர்கள் மற்ற மக்களை கவர முடியாத ஈர்க்க முடியாத ஜபிக்கிறார்கள். அநேகர் தங்களை ஜபிக்கிறது எப்படி என்பதை அவர் கேட்க முடியாத ஜபிக்கிறார்கள். ஆகவே மத்தேயு 6 மாயக்காரர்களைப் போல ஜபிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். மத்தேயு 6:5 நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்கள் மாயக்காரர்களை போட்டு ஜபிக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் தேவாலயத்திலே நின்று, இன்றைக்கு நாம் சபை என்று சொல்லலாம், அங்கே நின்று ஜபிக்க முடியாது விரும்புகிறார்கள். ஏன் என்று சொன்னால் மக்களாலே பார்க்கப்பட முடியாகவும் மக்களாலே கேட்கப்பட முடியாகவும் அவர் ஜபிக்கிறார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில கேட்ட அநேக ஜபங்கள், எந்த சபை பிரிவா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவத்திலே அதிகமான ஜபங்கள் நான் கேட்ட ஜபங்கள் எல்லாம் மக்களை கவர முடியாக, பார்வையாளர்களை கவர முடியாக ஜபிக்கிறார். குறிப்பாக நீங்கள் ஒருவரை, நீங்கள் ஒரு கூட்டத்தை ஜபித்து ஆரம்பிங்கள் என்று சொல்கிறீர்கள். அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறது. அந்த மக்களை எப்படியாவது கவர வேண்டும் என்பதில் அவருக்கு அதிக விருப்பம். சில சமயத்திலே அவர் எழுதி கொண்டு வருவார். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே வாசிக்க முடியாத எழுதப்பட்ட வாசகங்கள் எழுதி கொண்டு வருகிறார்களா? அவர்களது ஜபம் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த சபையாருக்கு பிரசங்கிக்கிறார்கள். அதை பிரசங்கித்து விட்டு ஜபம் என்று அழைக்கிறார்கள். ஆகவே இவங்க எல்லாவற்றையும் இயேசு நமக்கு விரோதமாக எச்சரித்தார். ஆகவே இது வந்து மாய்மாலக்காரர்களும் நடிக்கிறவர்களாம் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் நடிக்க வேண்டாம். ஒரு டிராமாவில நடிப்பது போல, ஒரு நாடகத்திலே ஒரு மனிதன் எழுந்து நின்று அவன் பல முறை அதை பயிற்சி செய்திருக்கிறான். இங்கே வந்து அதை சொல்லுகிறான். ஆகவே அதை எப்படி சொல்லுகிறான், அது நன்றாக இருக்க வேண்டும். அது போல இருக்க வேண்டாம். நீங்கள் ஜபிக்க முடியாது வரும்பொழுது உடைய பிள்ளைகள் சாதாரண உள்ளத்திலே ஜபிக்கும் பொழுது போய் பயிற்சி செய்து விட்டு வருகிறார்களா? இல்லை, அவர்கள் தங்கள் இருதயத்தை திறந்து உள்ள உள்ளதை பேசுகிறார்கள். அப்படித்தான் நீங்களும் நானும் பரம தகுப்பத்தில் ஜபிக்க வேண்டும். ஆகவே தான் அநேக ஜபங்கள், நான் நம்புகிறது என்னவென்றால், 90% மறுபடியும் பிறந்தவர்கள் ஜபங்கள் கேட்கப்படவே இல்லை தேவனால். இந்த காரணத்தினால்தான், ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் இவர்கள் எல்லாம் நடிக்கிறார்கள். அவர்கள் கேட்கிற சபையாரை அவர்கள் கவர வேண்டும் என்பதற்காக ஜபிக்கிறார்கள். ஓ, எவரும் நல்ல ஜபிக்கிறார் என்பதை அனைவரும் சொல்ல வேண்டும். சில பேர் ஒரு அதிரக்கூடிய சத்தத்தை வைத்து ஜபிக்கிறார்கள். தேவன் இதனாலே வஞ்சிக்கப்படுவதில்லை, ஏமாற்றப்படுவதில்லை, இல்லவே இல்லை. அவர் இவர்கள் எல்லாம் மாய்மாலத்தை பார்க்கிறார், ஏமாற்றுத்தனத்தை பார்க்கிறார். இந்த மக்கள் ஏன் எப்படி ஜபிக்கிறார் என்று சொன்னால், அவன் மத்தையும் 6:5 வாசிக்கவில்லை. இயேசு எப்படி ஜபிக்க கூடாது என்று சொல்லுதுனால் அதே போல ஜபிக்கிறார்கள். ஆகவே மனிதர்கள் காணப்பட முடியாது ஜபிக்கிறார்கள். நாம் இந்த விஷயத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். நீங்கள் கிறிஸ்தவ தலைவராக இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்களை கேட்க வேண்டும். பொதுப்படையில் நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்கள் அப்படி ஜபிக்கிறதா இல்லையா என்பதை கேட்க பார்க்க வேண்டும். நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஓ இன்னாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பிரியப்படுத்த முடியாது, நான் இந்த ஜபத்தை ஜபிக்க வேண்டும் என்றுங்களா? அல்லது ஜனங்கள் அல்லேலூயா சொல்லும் பொழுது நீங்கள் பரவசம் அடைகிறீர்களா? அப்படியான தேவனிடத்தில் ஜபிக்கவில்லை, நீங்கள் மக்களுக்காக தான் ஜபிக்கிறீர்கள். மக்கள் உணர்ச்சி வசப்படும் முடியாக ஜபிக்கிறீர்கள், நீங்கள் மக்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு ஒரு பதில் வர வேண்டும் என்று சொன்னால் அதே அந்த மக்களிடத்திலிருந்து ஜபத்தை பதில் எதிர்பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தேவனிடத்தில் பேசவில்லை, உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை சொன்னால் ஆச்சரியப்பட வேண்டாம். உண்மையான ஒழுங்கான ஜபங்கள் எல்லாம் எப்பொழுது ஜபிக்கப்படுகிறது சொன்னால் கிறிஸ்தவர்கள் தனியாக இருக்கும் பொழுது. அப்பொழுதும் அநேக காரியங்கள் ஒரு முறை போல இருக்கும், ஒரு பயிற்சி செய்யப்பட்ட ஒரு ஜபத்தை போல இருக்கும். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றி ஜபியுங்கள். ஒரு பக்கத்திற்கு உங்கள் படுக்கைக்கு பக்கத்திலாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஜபமானது உண்மையான ஜபமாக இருக்கும். ஆனால் பொதுப்படையில் நின்று ஜபிக்கும் பொழுது அது உண்மையாக இருக்காமல் இருக்கலாம். ஆனால் பொதுப்படியாக நாம் ஜபிக்கிற இடங்களிலேயும் நாம் இந்த போராட்டத்தை சந்திக்க வேண்டும். ஆண்டவரே நான் நடிக்க கூடாது, ஆண்டவரே நான் தேவனிடத்தில் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே நான் உண்மையாகவே மக்களை தவற முடியாததான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு நாளில் நான் ஜெயிக்க முடியாது, நானே இதை ஜெபிக்க ஒவ்வொரு ஜெயிப்பதற்கு எவ்வளவு நாட்களாக போராடினேன். நான் தேவனுக்கு போய் மனம் திரும்பினேன், ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு சில ஆண்டுகள் நான் போராடி இப்பொழுது அதிலிருந்து நான் உடைபட்டு விட்டேன், அதிலிருந்து விடுதலை பெற்று விட்டேன். இப்பொழுது நான் நிஜபத்தினாலே நான் தவற விரும்புவது. இப்பொழுதும் நான் சில சமயத்தில் சோதிக்கப்படுகிறேன், ஆனால் தொடர்ந்து நாம் போராடுவதன் மூலமாக நாம் ஒரு இடத்துக்கு வர முடியும். அந்த இடத்துல ஒரு காலம் நாம் மக்களை கவர முடியாக நாம் ஜபிக்க மாட்டோம். நாம் கண்களை மூடிய உடனே பரலோகத்தில் இருக்கக்கூடிய தாபரத்தில் நாம் ஜபிக்கிறோம். இப்படித்தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆகவே இது ஒரு முக்கியமான வாசகமாக இருக்கிறது. எப்பொழுதுமே மக்களை கவர முடியாக நாம் ஜபிக்க வேண்டாம். இயேசு சொன்ன இன்னொரு காரியம் என்னவென்றால், எதை செய்யக்கூடாது என்று சொன்னால் வெறுமையான திரும்பி 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 சொல்லக்கூடிய காரியங்கள். திரும்பி திரும்பி சொல்வது தவறு என்று சொல்லவில்லை. ஏனென்றால் மத்த 26 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அவர் ஒரு சில மணி நேரங்கள் அதே காரியத்துக்காக ஜபித்தார். 3 முறை மீண்டும் மீண்டும் ஆய் போய் ஜபித்தார், மீண்டும் மீண்டும் ஆய் சொன்னார். ஆனால் நம்மிடத்திலே அவர் ஜபத்திலே தரித்திரங்கள் என்று சொல்லுகிறார், அது 2 உபமானங்களை சொல்லுகிறார், அது மீண்டும் மீண்டும் ஆய் சொல்லுவதுதான். எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த மனிதன் பக்கத்து வீட்டுக்காரத்திலே போய் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் அர்த்தமற்ற திரும்ப திரும்ப சொல்லுதல் அல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் பொருளற்ற விதத்திலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அலையிலோ அலையிலோ என்று சொல்லுகிறார்கள், அது அவர்களுக்கு ஒரு சடங்காய், ஒரு பழக்கமாய், ஒரு பாரம்பரியமாய் மாறிவிட்டது. அல்லது பிரைசலாட் என்று சொல்லுவதும், அல்லது உங்கள் வாயிலே போடக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது அர்த்தமற்றதான திரும்ப சொல்லுதா இருக்கிறதா? நீங்கள் ஒரு நாளிலே ஒவ்வொரு முறையும் பொருள்படுத்தி 100 முறை கூட நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லலாம். நீங்கள் ஜனநடத்திலே பேசும் பொழுது நீங்கள் அர்த்தமற்ற காரியங்களை அவர்களை சொல்லுகிறீர்களா? இல்லை, நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். அதே போல நம்முடைய பரலோக பிதாவின் விடுதலையும் அர்த்தமற்ற காரியங்களை நாம் மீண்டும் மீண்டுமாய் திரும்பி திரும்பி சொல்லக்கூடாது. நம்முடைய ஜபத்திலே அல்லேலூயா என்று ஜபத்திலே சொல்லலாம், ஆனால் நீங்கள் அர்த்தப்படுத்தி சொல்லுகிறீர்களா? அல்லேலூயா என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே நான் சிந்திக்கிறேன், நல்லது, அதை செய்வதிலே தவறா? கண்டிப்பாக தவறில்லை. அல்ல, ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும் பொழுது அர்த்தப்படுத்தி சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லுவதற்கு பின் ஒரு காரணம் இருக்க வேண்டும். நேரத்தை நிரப்புவதற்காக சொல்லக்கூடாது. ஜனங்கள் ஜபிக்கும் பொழுது அடுத்த வார்த்தை என்ன சொல்வது என்று சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொன்னால் அல்லேலூயா 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 என்று சொல்லுகிறார். அது தேவனிடத்திலே நாம் ஏமாற்றுவதாகும், விளையாடுவதாகும். ஆகவே நீங்கள் அப்படி செய்யாது நல்லது, நல்லதல்ல. இதுவரை செய்தால் தவறில்லை, இனிமேல் மன திரும்புங்கள். ஆகவே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இப்படி ஜனங்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவனிடத்திலே அவர்களுக்கு பயம் இல்லை, பக்தி இல்லை. இங்கே அங்கு சர்வவல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று நம்புகிறார். அவர் சர்வவல்லமுள்ள தேவன் தான். ஆனால் அவரிடத்திலே நீங்கள் ஒரு தகப்பனை போல நின்று என்ன பேச வேண்டும், அவருக்கு ஒரு லெக்சர் கொடுக்க கூடாது. ஆனா புறஜாதிகாரம் ஜபித்தார்கள், அவர்கள் அர்த்தமற்ற மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே ஒப்பித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஒப்பிப்பதினாலே, அவர்கள் அநேக வார்த்தைகளினாலே ஒப்பிப்பதினாலே ஜபம் கேட்கப்படும் என்று எண்ணினார். 7 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஒரு மணி நேரம் ஜபித்தபடினாலே தேவன் கேட்பார் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு மணி நேரம் ஜபித்து விட்டு கண்டிப்பாக நான் ஒரு மணி நேரம் ஜபித்தபடினாலே தேவன் ஜபத்தை கேட்பார் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். ஆரம்ப நாட்களில் எனக்கு ஞாபகம் வருகிறது, நான் எப்படி ஜபிப்பது என்பதை நான் விளக்கிக் கொள்ள முயற்சித்தேன். ஆண்டவரே நான் இரவு முழுவதுமாய் நான் ஜபிக்க போகிறேன், நான் படுக்கைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பேன், இரவு முழுவதுமாய் ஜபித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அடிக்கடி நான் வாட்சை பார்த்துக் கொண்டே இருப்பேன், எப்பொழுது அதிகாலை வரும், அது நான் எவ்வளவு தூரம் இழுத்து பிடிக்கிறேன் என்பதற்கு வரக்கூடிய சோதனை. காலை வந்தவுடனே ஏதோ ஒன்றை சாதித்து விட்டேன் என்று எண்ணுகிறேன், அது இரவு ஜபமா? இல்லை, அது ஒன்றையுமே சாதிக்கவில்லை. ஆகவே ஒரு முழு இரவு ஜபத்திற்கு ஒரு இடம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பாரம் இருந்தால்தான், ஜபத்திற்கு ஒரு பாரம் மிகவும் தேவையான ஒன்று. உங்களுக்கு பாரம் இல்லாவிட்டால் நீங்க ஜபிக்க முடியாது. ஜபம் என்பது ஒரு வட்டத்தை போல இருக்கிறது. தேவனிடத்தில் அது ஆரம்பிக்கிறது. தேவன் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாரத்தை போடுகிறார். அது வட்டத்தின் பாதி. நான் தேவனிடத்தில் ஜெபிப்பது அந்த வட்டத்தை முடிக்கிறேன். தேவனிடத்தில் இந்த பாரம் வந்தபடினாலே அது தேவன் பதில் கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். உங்களிடத்திலிருந்து ஒரு பாரம் வருகிறது என்று சொன்னால் தேவனால் கொடுத்த பாரமான கண்டிப்பாக நீங்கள் ஒன்றை நிச்சயித்திருக்கலாம், அதற்கு பதில் வரும் என்று. ஆனால் உங்களுடைய சொந்த கருத்தா இருக்குமானால், அபிப்பிராயமா இருக்குமானால் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒன்றுமே கிடைக்காது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். ஆகவே தேவன் இந்த எச்சரிப்பைகளை ஜபத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். நான் எட்டாம் வசனத்தில் உள்ளதான ஒரு வாசகத்தை உங்களுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் ஒப்பிப்பதை போல நீங்கள் திரும்ப திரும்பமாய் சொல்லி சொல்லி அநேக நேரம் ஜபிப்பதனாலே தேவன் கேட்கிறேன். நீங்கள் என்ன வேண்டாம், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது ஜபத்திலே முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் தகப்பன் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்ன ஒரு வாசகம் வாக்கு மூலம் பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கர்த்தருடைய ஜபத்தை செய்வதற்கு முன்பதாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். உங்களுடைய தகப்பன் நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்கிற காரியம் அது ஏற்கனவே அவருக்கு தெரியும். ஏன் ஜபிக்க முடியாது கேட்கிறார்? உங்களுடைய தேவையை அவருக்கு வெளிப்படுத்த முடியாது விரும்புகிறார். நீங்கள் அவரோடு கூட ஐக்கிய கொள்ள முடியாது விரும்புகிறார். ஒன்றை கேட்டு பெற்றுக்கொண்டதனுடைய சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். யாக்கோபு சொல்கிறது போல நான்காம் அதிகாரத்தில் யாக்கோபு, உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நீங்கள் கேட்கவில்லை, ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அவர் இந்த கேட்கிறவர்களுக்கு தேவன் நன்மையான காரியங்களை கொடுப்பார் என்று எவ்வளவு நிச்சயம் என்று மத்திய ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவரது கேட்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மத்தேயுவிலே, லூக்கா பதினோராம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனத்தில் அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவரே தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு கொடுப்பது அவ்வளவு நிச்சயம் என்று கேட்கிறார். கேட்காமல் பரிசுத்தான அபிஷேகத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு அரிதான நபர்கள் இருக்கிறார்கள் கொரோனையை போல, அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் இது பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் தேவனிடத்தில் கேட்காமல் யாரும் பெற்றுக்கொள்கிறதில்லை. உண்மையாலுமே மதிப்பான காரியங்களை நாம் கேட்க வேண்டும். ஆரோக்கியத்தையும் பணத்தையும் இது போன்ற காரியங்கள், வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் தேவன் கொடுக்கிறார். அநேகர் கேட்பதே இல்லை, ஆனாலும் தேவன் கொடுக்கிறார். சிலர் அவருடைய நாமத்தை மறந்திருக்கிறார்கள். ஆனால் நித்தியத்திலே பரலோகத்திலே உள்ள மதிப்பான காரியங்களை நீங்கள் கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவமன்னிப்பை கேட்க வேண்டும். பரிசுத்தாவியருடைய அபிஷேகத்தை கேட்க வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் கேட்க வேண்டும். ஆவிக்குரிய ஐஸ்வரியத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆகவே கேட்பதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வது, கற்றுக்கொள்வது நல்லது. நாம் எப்படி கேட்க வேண்டும்? இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த விதத்திலே ஜெபியுங்கள் என்று ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார். நீங்கள் இதையே ஒப்பியுங்கள் என்று அவர் சொல்லவில்லை, அர்த்தம் இல்லாமல். அதுக்கு முன்பாக நாம் ஏழாம் வசனத்திலே வாசித்தோம், நீங்கள் அர்த்தம் இல்லாமல் ஒன்றை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். ஆனாலும் அநேகர் இந்த ஆண்டு கர்த்தருடைய ஜெபத்தை அர்த்தம் இல்லாமல் அவர்கள் ஒப்பிக்கிறார்கள். சில சமயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பிக்கிறார்கள். நான் என்னுடைய இளம் நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நான் ஒப்பித்தேன். ஜபத்தில் வேறு என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே நான் திரும்பவும் திரும்பமாய் ஒப்பித்துக் கொண்டே இருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு அர்த்தத்தையும் பொருள்படுத்தி சொல்வீர்கள் என்று சொன்னால் அது ஒப்பிப்பதிலே தவறில்லை. ஒரு நாளிலே இரண்டு நாட்கள், ஒவ்வொரு நாளிலே இரண்டு நேரங்கள், நீங்கள் ஒவ்வொரு வாசகத்தையும் நீங்கள் அர்த்தப்படுத்தி சொல்வீர்கள் என்று சொன்னால் தேவன் திரும்ப திரும்ப சொல்வதற்கு எதிரானவர் அல்ல, அர்த்தமற்று திரும்ப சொல்வதற்கு தான் அவர் எதிராயிருக்கிறார். நீங்கள் ஏதோ ஒன்றை ஒரு ஒளிநடாவை போல அல்லது ஒரு கிளி சொன்னதை சொன்னதை திருப்பி சொல்லக்கூடிய கிளியை போல சொல்லி கொண்டிருப்பது நல்லது. இந்த ஜபம் நாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், நம்முடைய மனதில் இருக்கிறது. நாம் பாதி தூக்கத்தில் இருக்கும் பொழுது கூட நாம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு வாசனத்தை கூட, வாக்கியத்தை கூட உணராமல் சொல்ல முடியும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இந்த விதத்திலே ஜெபியுங்கள், இந்த முறையிலே ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். அவர் அவருடைய வார்த்தையில் நம்முடைய வாயிலே போட்டு இது ஒப்பி என்று சொல்லவில்லை. அவர் ஜெபத்திற்கு என்று ஒரு வழிமுறையை கொடுக்கிறார். இந்த நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இந்த முறையில இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஜெபத்தில் நீங்கள் கவனித்தீர்களா? அநேகர் இதை பல முறை சொல்லி இருக்கலாம், ஆனால் இதை கவனித்திருக்கலாம் இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் சொல்கிற வார்த்தைகள், நான் எனது என்னுடைய இவங்களெல்லாம் இந்த ஜபத்திலே காணப்படுவதில்லை. ஒரு முறை கூட இந்த வார்த்தைகள் வரவில்லை. எனக்கு இதை தாரும், எனக்கு அதை தாரும், ஆண்டவர் எனக்கு இது தேவை, இந்த நான் எனது என்னுடைய என்பதெல்லாம் இங்கே இல்லை. ஆண்டவர் இந்த சுயத்தை மையமாய் கொன்ற நான் எனது என்னுடைய என்கிற வாழ்க்கையில் தேவன் நம்மை விடுதலையாக விரும்புகிறார். இந்த வாழ்க்கை ஆதாமத்தில் பெற்றுக்கொண்டோம். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்த பொழுது ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். உள்ளாக ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்ட ஆரம்பித்தான். ஏவாள் சர்ப்பத்தை குற்றம் சாட்ட ஆரம்பித்தால் அவர்கள் இப்பொழுது தனித்தனியே நபராக மாறிவிட்டார்கள். நான் எனது என்னுடைய என்று மாறிவிட்டார்கள். இது பாவத்தினுடைய ஒரு விளைவு. இங்கே கவனிங்கள், இதையும் கவனிங்கள். நாம் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே இயேசு சொன்னார், நாம் தேவனை தகப்பனே பிதாவே பரமண்டலிட்டு எங்கள் பிதாவே என்று கூப்பிட வேண்டும் என்று சொன்னார். இது மிகவும் முக்கியமானது. நாம் கொஞ்சம் சற்று நிதானித்து நம்ம இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் தகப்பனே பரலோகத்திற்கு எங்கள் தகப்பனே என்று ஜெபிக்க சொன்னார். இந்த உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வதில்லை. அவரை மிகப்பெரிய ஒரு பயங்கரமான நீதிபதி, அவர் தங்களை தண்டிக்க வந்திருக்கிறார் என்று எண்ணுகிறார்கள். முழு பழைய உடன்படிக்கையிலேயும் நாம் பார்க்கும்பொழுது, பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கும்பொழுது, அங்கு அப்பொழுது உள்ள எல்லா பெரிய தேவ மனிதர்களும் தேவனை தகப்பன் என்று அழைக்கவில்லை. அவர் சர்வ வல்லமுள்ள பயங்கரமான மகத்துவமுள்ள தேவன் என்றுதான் சொல்லி ஜெபித்தார்கள். இயேசுதான் முதல் நபர், அவர் இப்படி ஜெபித்தார், பிதாவே என்று. அவர் தன்னை தகப்பனே என்று அழைத்தார். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக, குறிப்பாக பரிசுத்தாவின் வரத்தை நம்ம கொடுத்த அப்படினாலே அவர் நம்முடைய தகப்பனாக மாறுகிறார். தேவன் நம்முடைய தகப்பன். சொல்ல போனால் ரோமர் 8:16 பரிசுத்தாவியான உள்ளே வரும்பொழுது அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாத்தின் ஆவினாலே நம்மை கூப்பிட செய்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்பா என்பது, அப்பா என்பது எபிரேய வார்த்தை, அதனுடைய ஆங்கில பதம் என்று சொன்னால் டேடி என்று சொல்லக்கூடிய அப்பா என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளாக வந்து பரலோகத்தில் இருக்க தகப்பனை பார்த்து அப்பா என்று அழைக்கிறார். நீங்கள் இதை நம்புகிறீர்களா? தேவனத்தில் அப்படி பேச முடியும் என்று நம்புகிறீர்களா? அவர் ஒரு கம்பெனியில ஜெனரல் மேனேஜர் அல்ல, அவருடைய அப்பா. நீங்கள் அப்படித்தான் அவரை எண்ணி பேச வேண்டும். இதுதான் அவர் இயேசு கற்றுக் கொடுத்த முதல் காரியம். ஜபத்தை பொறுத்து அவர் கற்றுக் கொடுத்த முதல் காரியம், நீங்கள் யாரிடத்திலே பேசுகிறீர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய சொந்த தகப்பன். நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாயிருந்தால், இயேசு கிறிஸ்துவை உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால், தேவன் உங்களை தகப்பனாய் மாறிவிட்டார். இல்லாவிட்டால் இல்லை. கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறாரா? உங்களை ரட்சிப்புக்காக அவரை நம்புகிறீர்களா? பாவங்களை எல்லாம் மன்னிப்பு அறிக்கை செய்திருக்கிறீர்களா? பாவத்துக்காக மனம் திரும்பி இருக்கிறீர்களா? அவர் மறித்தொழுந்து உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவனராக இருக்கின்ற விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இயேசு நாமத்தினாலே பிதாவினத்தில் வர முடியும். தேவனுடைய நேரடியாக தேவனத்தில் வர முடியும். அவரை நீங்கள் அப்பா என்று கூப்பிட முடியும். அப்பா என்று சொன்னால் அவர் உங்களை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். அவருடைய ஞானம் உங்களுடைய ஞானத்தை காட்டிலும் மிக பெரியது. அவர் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பானது அதிகப்படியாக இருக்கிறது. அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி உங்களுடைய பாவங்களை மன்னிக்க அதுக்காக மறிக்கும்படி அனுப்பினார். இப்பொழுது நான் யாரிடத்தில் ஜெபிக்கிறேன்? என்னை ஆழமாய் அன்பு கூறுகிற ஒரு இடத்துல ஜெபிக்கின்ற அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:32 வாசிக்கிறோம், தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக தந்திரொழியவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்திரலா அருளாது இருப்பது எப்படி என்று நாம் கேட்கிறோம். கண்டிப்பாக அவர் அதை செய்வார். நாம் அவரை நம்ப வேண்டும். அந்த முதல் வாசகம், அந்த வாக்கியம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ண வேண்டும். பரலோகத்திற்கு தகப்பனே என்று சொல்லக்கூடிய அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய உள்ளத்தில் விசுவாசம் வர வேண்டும். நான் இப்பொழுது என்னை நேசிக்கக்கூடிய, ஆழமாய் நேசிக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஜபிக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய ஞானம் பூர்ணமானது. அவர் எனக்கு உதவி செய்வதிலே விருப்பமுள்ளவராயிருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலே ஆசீர்வதிப்பதிலே எந்த விதத்திலே ஆனாலும் அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு இதையும் சொன்னார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பரலமண்டலத்தில் எங்கள் பிதாவே, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க முடியாது கேட்டார். அவர் பூமிக்குரிய தகப்பன்மார்கள் நம்மை நேசிக்கிறார்கள், அவருக்கு ஞானம் இருக்கிறது. ஆனால் அவர் சர்வ வல்லமைகள் அல்ல. உங்களுடைய அப்பா அம்மா எவ்வளவு உங்களை நேசித்தாலும், அப்பா எவ்வளவு நேசித்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது. ஆகவே இரண்டாவது காரியம் இயேசு சொன்னது என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு தகப்பனிடத்திலே ஜெபிக்கிறீர்கள், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இரவிலே வானத்தை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பூகோளத்தை படித்திருக்கிறது சொன்னால், அந்த நட்சத்திரங்கள் மில்லியன் 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 கணக்கான ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கிறது. பூமியானது ஒரு தூசியை போல இருக்கிறது இந்த பிரபஞ்சத்திலே. அந்த பூமியானது ஒரு மண் துகளை போலவே இருக்கிறது. அதிலே மிக சிறியவர்கள் தான் நீங்களும் நானும். நாம் இந்த அண்ட சராசரத்தையும் பிரபஞ்சத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேவனிடத்திலே பேசுகிறோம், பிதாவே பரத்திருக்க எங்கள் தகப்பனே. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் ஏதாவது இருக்கிறதா? என்னுடைய உள்ளத்தில் விசுவாசம் எழும்புகிறது. நான் யாரிடத்திலே பேசுகிறேன் என்பதை உணரும் பொழுது என்னுடைய விசுவாசம் வளர்கிறது. நான் யாரிடத்திலே ஜெபிக்கிறேன் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, இந்த இயக்கத்தை இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறவரே, அவருக்கு என் மீது ஆழமான அன்பு உண்டு, அவருக்கு பூர்ணமான ஞானம் உண்டு. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னுடைய பூமிக்குரிய தகப்பனை போல அல்ல. ஆகவே என் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அன்பும் ஞானத்தினுடைய நிச்சயம், அவர் பிதாவா இருக்கிறார், அவர் சர்வ வல்லமுள்ளவராயிருக்கிறார், பரத்திலே இருக்கிறார், இதுதான் விசுவாசத்தின் அடிப்படை. ஏனென்றால் விசுவாசம் என்பது மனித ஆழ்த்துவம் ஆழ்த்தத்துவம் தேவனை முழுமையான நம்பிக்கையிலே சார்ந்து கொள்வதாகும். அவருடைய பூர்ண அன்பிலேயும் அவருடைய பூர்ண ஞானத்திலேயும் அவருடைய சர்வ வல்லமுள்ள சக்தியிலேயும் சார்ந்து கொள்வதாகும். இது இந்த மூன்று காரியங்களிலே தான் நம்முடைய விசுவாசமானது சார்ந்திருக்கிறது. தேவனுடைய அன்பு பூர்ணமானது, அவருடைய ஞானம் பூர்ணமானது, அவருடைய வல்லமை சர்வ வல்லமையானது. இதைத்தான் நாம் இந்த வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். பரமண்டலங்கள் பிதாவே, பூர்ணமான அன்பு, பூர்ண ஞானம், அவர் பரத்தில் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவர். இதுதான் நம்முடைய ஜபத்தின் அடிப்படை. எல்லா ஜபத்திற்கும் இதன் வர வேண்டும், புறப்பட வேண்டும். அதற்கு பிறகு நாம் அடுத்த பாடலை பார்ப்போம். மீதியுடைய ஜபம் எப்படி அவர் கற்றுக் கொடுத்திருக்கார் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது தேவனுடைய தேவைகள், பிறகு நம்முடைய தேவைகள். நாம் எப்படி ஜபிக்க கற்றுக்கொள்வது என்பதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.